சந்தேகத்தை நீக்குவது எவ்வாறு? பலரும், விசேஷமாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் பக்குவமாகாதவர்களும், சிற்சில வேளைகளில் சந்தேகங்கள் கொண்டும் வருந்துகிறார்கள். வேதாகமத்தில் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாததும் இதரருக்கு விளக்கிச் சொல்லக்கூடாததுமான பல விஷயங்கள் இருக்கின்றன. சாத்தான் இவற்றைக் கொண்டு வேதமானது தேவனால் அளிக்கப்பட்டதென்று நம்புகிற அவர்களுடைய விசுவாசத்தை அசைத்துவிடும்படி பிரயாசப்படுகிறான். சரியான வழியை நான் அறிந்து கொள்வதெப்படி? நிச்சயமாகவே வேதமானது தேவனுடைய வார்த்தையானால் இந்த சந்தேகங்களையும் மனக்கலக்கங்களையும் நான் விட்டொழிவது எவ்வாறு என்று கேட்கிறார்கள். தேவன் நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திபாரமாகப் போந்த அத்தாட்சி நமக்களித்தாலொழிய அவரை நாம் விசுவாசிக்கும்படி அவர் கேட்கிறதில்லை. தேவன் இருக்கிறார், அவருக்கு குணங்கள் உண்டு, அவருடைய வார்த்தை சத்தியமானதென்ற விஷயங்கள் நியாயமென்று நமது புத்தியில் படுகிற அத்தாட்சியால் உண்மையென உறுதிப்படுத்தப்படுகின்றன. இந்த அத்தாட்சி ஏராளமாக உண்டு ஆயினும் சந்தேகங்கொள்வதற்கேற்ற காரியங்களையும் தேவன் நீக்கிவிடுகிறதும் இல்லை. நம்முடைய விசுவாசத்தை உத்தேசத்தின் மேலல்ல, அத்தாட்சியின் மேலே நாம் ஸ்தாபிக்க வேண்டும். சந்தேகங்கொள்ள இஷ்டப்படுகிறவர்களுக்கு அதற்கேற்ற சமயம் கிடைக்கும். சத்தியத்தை அறிய விரும்புகிறவர்களுக்கோ அவர்களுடைய விசுவாசத்தை நிலைப்படுத்துவதற்கு போதுமான அத்தாட்சி கிடைக்கும். அற்ப புத்தியுள்ளவர்களாகிய நாம் மட்டற்ற கடவுளுடைய குணத்தையாவது கிரியைகளையாவது சரிவர கிரகித்துக் கொள்வது அசாத்தியம். கூர்மையான புத்தியுள்ளவர்களுக்கும் மிகத் தேர்ந்த கல்விமான்களுக்கும் கூட அந்த பரிசுத்தர் இரகசியமாக மறைந்தே இருப்பார். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? யோபு 11:7-8. ஆ! தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ரோமர் 11:33 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூவிச் சொல்லுகிறார். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருந்தாலும் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். சங்கீதம் 97:2. நாம் கிறிஸ்துவினுடைய அளவற்ற அன்பும் கிருபையும் அவருடைய மட்டில்லாத வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை எவ்வளவாக அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவாக அவர் நம்மோடு எவ்விதமாக நடந்து கொள்ளுகிறார் என்றும் அவர் அவ்வாறு நடந்து கொள்வதற்கு இருக்கிற நோக்கங்கள் என்ன என்றும் நாம் கிருகிக்கக்கூடும். அவருடைய நோக்கங்களில் எவ்வளவை அறிவது நமக்கு நலமோ அவ்வளவுதான் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு மிஞ்சி சர்வ பராக்கிரமமுள்ள அவருடைய கரத்தையும் அன்பு நிறைந்த அவருடைய இருதயத்தையும் நாம் பூரணமாக நம்பி பற்றிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய குணம் எப்படியோ அப்படியே அவர் எழுதின வேதமும் சொற்ப புத்தியுள்ள மனுஷர் சரிவர கிரகித்துக் கொள்ளக்கூடாத இரதசியங்களுடையதாயிருக்கிறது. உலகத்துக்கு பாவம் வந்த விதம், கிறிஸ்துவினுடைய அவதாரம், அவருடைய உயிர்த்தெழுதல், இன்னும் வேதத்தில் கண்டிருக்கிற காரியங்களும் மனுஷர் தமது புத்தியால் அறிந்து பிறருக்கு விளக்கிச் சொல்ல முடியாத அளவு ஆழ்ந்த இரகசியங்களாயிருக்கின்றன. ஆனால் அவைகள் தெய்வத்தன்மை பொருந்தியதென்பதற்கும் போந்த அத்தாட்சியை தேவன் வேதத்தில் நமக்கு அளித்திருக்கிறார். அவருடைய இரகசியங்களை விளங்கிக் கொள்ள நமக்கு சக்தி இல்லையானால் அவருடைய வார்த்தையை பொய்யென்று சொல்வதற்கு நமக்கு என்ன நியாயமுண்டு? இயற்கை உலகத்திலும் கூட நாம் அறிந்து கொள்ள இயலாத இரகசியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன. இயற்கை பொருட்களுக்குள்ளே ஒரு பிராணி மிகவும் அற்பமாயிருந்தாலும் சாஸ்திரிகளில் பெரிய ஞானிக்கும் கூட அதை விளக்கிச் சொல்வது கடினமாயிருக்கிறது. நமது கண்களுக்கு புலப்படாத அதிசயங்கள் நம்மை சுற்றிலும் நிறைந்திருக்கின்றன. ஆவிக்குரிய உலகத்திலும் அவ்வாறே நாம் கிரகிக்கக்கூடாத அதிசயங்கள் உண்டு என்றால் அது நமக்கு புதுமையான காரியமாகுமோ? நமது புத்தியானது பலமற்றதும் விசாலமில்லாததுமாக இருக்கிறபடியால் அவற்றை விளங்கிக் கொள்வது நமக்கு கஷ்டமாகிறது. வேதாகமத்தில் அறிகிறதற்கு அரிதானதும் கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக புரட்டுகிறதுமான காரியங்கள் 2 பேதுரு 3:16. இருக்கின்றன என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். நாஸ்திகர் இந்த காரியங்களை எடுத்து வேதத்தை புரட்டும்படி முயற்சிக்கிறார்கள். இவைகள் வேதத்துக்கு விரோதமாக அல்ல. வேதம் தேவனுடைய ஏவுதலினால் ஆனது என்பதற்கு தகுந்த அத்தாட்சியாகின்றன. நாம் எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் தேவனைப் பற்றி அதிலே வரையப்பட்டிருந்தால், அல்லது நமது அற்ப புத்தியால் அவருடைய பெருமையையும் மகத்துவத்தையும் கிரகித்துக் கொள்ளக்கூடியதானால், வேதமானது தேவ வல்லமையால் ஆனது என்ற தவறில்லாத அத்தாட்சி அதற்கு பொருந்தாது. வேதத்தில் நாம் காண்கிற விஷயங்களின் சிறப்பும் புதைப்பொருளுமே அது தேவனுடைய வார்த்தை என்று நாம் விசுவாசிக்கும்படி நம்மை ஏவ வேண்டியவைகள்.
வேதமானது சத்தியங்கள் நமக்கு திறந்து காட்டுகிறது. இந்த சத்தியங்கள் வெகு எளிதானதும் மனுஷ இருதயத்தின் அவசரமாசைகளுக்கேற்றதுமான தாயிருக்கின்றபடியால் மிகத் தேர்ந்த கல்விமான்களுடைய உள்ளத்தை கவர்ந்து கொள்ளுகிறதுடன், தாழ்மையுள்ளவர்களும் கல்லாதவர்களும் இரட்சிப்பின் வழியை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு பலனளிக்கிறது. ஆயினும் எளிதாகச் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்கள் உன்னதமானதும் எங்கும் செல்லக்கூடியதும் மனுஷருடைய புத்திக்கு எட்டாததுமான விஷயங்களைப் பற்றி உள்ளவைகளாதலால், தேவன் அவற்றை விளம்பியிருக்கிறார் என்ற ஒரே காரணத்தால் மாத்திரம் நாம் அவற்றை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியது. மீட்பின் மார்க்கம் நமக்கு முன்னாலே விரிக்கப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் தேவன் குறித்த வழியிலே இரட்சிப்படையத்தக்கதாக, தேவனை அடைவதற்கு பாவ மனஸ்தாபப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்குத்தான் என்னென்ன வழிவகைகள் செய்ய வேண்டுமென்று கண்டுகொள்ளுவான். ஆயினும் எளிதாக விளங்கக்கூடிய இந்த சத்தியங்களுக்குப் பின்னே அவருடைய மகிமையை மறைகின்ற திரை போன்ற இரகசியங்கள் இருக்கின்றன. இந்த இரகசியங்களை ஆராயும்படி எத்தனிக்கிறவனுடைய மதியை அவைகள் மயக்கி, பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் சத்தியத்தை உண்மையாகத் தேடுகிறவனை ஏவுகிற தூண்டுகோலாகவும் இருக்கின்றன. ஒருவன் எவ்வளவுக்கு அதிகமாக வேதத்தை ஆராய்கிறானோ அவ்வளவுக்கு அதிகமாக அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்று கண்டுகொள்ளுகிறான். தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற அவருடைய வார்த்தையின் மகத்துவத்துக்கு முன்னே மனுஷனுடைய புத்தியானது தலைவணங்கி தாழுகிறது.
வேதாகமத்திலுள்ள சிறந்த சத்தியங்களை சரிவர கிரகித்துக் கொள்ள நமக்கு சக்தியில்லை என்று ஒத்துக்கொள்வது என்ன ஆகுமென்றால், நித்தியத்தை கிரகிப்பதற்கு அநித்தியமானது போதாது என்றும், சொற்ப அறிவுள்ள மனுஷன் சர்வஞானமுள்ளவருடைய நோக்கங்களை அறிந்து கொள்ள மாட்டான் என்றும் ஒப்புக்கொள்வதாகும்.
நாஸ்திகனும் அவிசுவாசியும் தேவ வார்த்தையின் இரகசியங்கள் ஆராய அசக்தராயிருக்கிறபடியால் அந்த வார்த்தையை தள்ளுகிறார்கள். வேதத்தை நம்புகிறதாக நடித்தும் பேசுகிற பலர் இந்த விஷயத்தில் தவறுகிறார்கள். சகோதரரே, தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 3:12 என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். வேதத்திலுள்ள போதகங்களை கவலையாய் படித்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் மட்டுமுள்ள தேவனுடைய ஆழங்களை 2 Corinthians 2:10 ஆராய்வது நமது கடமை. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். உபாகமம் 29:29. மனதுக்குரிய ஆராயும் சக்திகளை திருப்புவதே சாத்தானுடைய வேலை. வேத சத்தியத்தை சிந்தனை செய்வதோடு கொஞ்சம் அகங்காரம் கலந்துவிடுவதால் மனுஷர் வேதத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் திருப்திகரமாக விளக்கிச் சொல்ல முடியாமற் போனால் தாங்கள் தோல்வியடைந்ததாக மனசஞ்சலப்படுகிறார்கள். ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள தங்களுக்கு முடியாது என்று ஒத்துக்கொள்வது போல மானக்கேடானது அவர்களுக்கு வேறொன்றுமில்லை. சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவது சரியென்று தேவன் காணும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்க அவர்களுக்கு பிரியமில்லை. வேதத்தை அறிந்து கொள்வதற்கு தங்கள் சொந்த ஞானம் போதுமென்று நினைத்துக் கொண்டு நினைத்த பிரகாரம் அறிந்து கொள்ளத் தவறும் பொழுது வேதம் கடவுளால் கொடுக்கப்படவில்லை என்று வற்புறுத்தி சாதிக்கிறார்கள்.
வேதத்திலிருந்து வந்ததாக அநேகர் எண்ணுகிற பலவித அபிப்பிராயங்களும் கொள்கைகளும் ஆதாரமற்றவைகளும் ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட சத்தியங்களுக்கு முற்றிலும் விரோதமானவைகளுமாயிருக்கின்றன. இவைகள் அநேகருடைய மனதில் சந்தேகத்தையும் கலக்கத்தையும் எழுப்புகின்றன. இவ்வாறு சந்தேகமும் கலக்கமும் உண்டாகுவது தேவனுடைய வார்த்தையின் தப்பிதமல்ல.
மனுஷன் அதை புரட்டுகிறதினால் விளையும் தப்பிதமேயாகும்.
தேவனையும் அவருடைய கிரியைகளையும் முற்றிலும் அறிந்து கொள்ளும் சக்தி சிருஷ்டிக்கு உண்டென்று வைத்துக் கொள்ளுவோம். அப்படியானால் அந்த அறிவு அடைந்தவுடனே சத்தியத்தை கண்டுபிடிக்கும்படி பின்னும் முயற்சிக்க மாட்டார்கள். அறிவில் தேர்ச்சி இருக்காது, புத்தி வளர்ச்சிகளில் ஏற்றமும் காணப்படாது. தேவன் உன்னதமானவர் என்பதற்கு வழியில்லை. மனுஷனும் கல்வி தேர்ச்சியின் கரை கண்டுவிட்டதால் அதற்கு மேல் தேர்ச்சியின்றி நின்று விடுவான். இவ்வாறில்லாததற்காக தேவனுக்கு தோத்திரம் செய்வோமாக. தேவன் நித்தியர். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசேயர் 2:3. மனுஷர் நித்திய காலமாக படித்து ஆராய்ந்த போதிலும் அவருடைய ஞானம் நன்மை வல்லமை என்பவற்றின் ஒரு சிறிய அணுவையாவது முற்றிலும் அறிந்து கொண்டார்கள் என்பதற்கு மார்க்கமில்லை.
தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்கள் தமது ஜனங்களுக்கு இந்த வாழ்க்கை இருக்குங்காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக வேண்டுமென்பது அவருடைய விருப்பம். இந்த அறிவை நாம் அடைவதற்கு ஒரே ஒரு வழியுண்டு. தேவனுடைய வார்த்தை யாரால் அளிக்கப்பட்டதோ அந்த ஆவியானவருடைய உதவியினாலேயே அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளும் அறிவை அடையலாம். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்கிறபடியால் 2 Cor 2:10-11. இரட்சகர் தமது அடியாருக்கு அளித்த வாக்குத்தத்தமும் இதுவே. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யோவான் 16:13-14.
மனுஷன் தனது யூகித்தறியும் சக்தியை அப்பியாசப்படுத்த வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். வேதத்தை படிக்கும் படிப்பானது மனதுக்கு உறுதியையும் உற்சாகத்தையும் அளிப்பது போல வேறெந்த கல்வியும் கொடுப்பதில்லை. ஆயினும் யூகத்தையே சிறப்பித்து விடாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஏனெனில் இந்த யூகமானது மனுஷ பலவீனமும் தளர்ச்சியும் பொருந்தியது. வேதமானது நமது புத்தியை மந்தப்படுத்தி அது காரணத்தால் தெளிவான சத்தியங்களை கூட நாமே விளங்கிக் கொள்ள அசக்தராயில்லாதிருக்க நாம் விரும்பினால் ஒரு சிறு பிள்ளையின் கபடமின்மையும் பற்றுமுள்ளவர்களாகவும் பரிசுத்த ஆவியின் உதவிக்காக மன்றாடிக்கொண்டும் இருக்க வேண்டும். தேவனுக்கு வல்லமையும் ஞானமும் உண்டென்றும் நமக்கோ அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளவும் பலனில்லையென்றும் நமக்குண்டாகிற உணர்ச்சி நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். பரிசுத்த பயங்கரத்துடனே நாம் அவருடைய சந்நிதானத்துக்குச் செல்லுகிறது போலவே அவருடைய வார்த்தையையும் திறக்க வேண்டும். வேதத்தண்டை நாம் வரும்பொழுது நமது யூகமானது அதற்கு மேலான அதிகாரியொருவர் உண்டென்று அறிக்கையிட வேண்டும். நமது புத்தியும் சித்தமும் இருக்கிறேன் என்ற பெரியவருக்கு முன்பு தலைவணங்கி தாழ வேண்டும்.
தோற்றத்தின்படி கடினமாகவோ கருகலாகவோ உள்ள அநேக காரியங்கள் உண்டு. ஆயினும் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டுமென்று தேடுகிறவர்களுக்கு தேவன் அவைகளை தெளிவாகவும் சுலபமாகவும் செய்வார். ஆனால் பரிசுத்தாவியானவருடைய சகாயம் இல்லாவிட்டால் வேதத்தை நாம் புரட்டியோ அல்லது பிழையான கருத்து கொண்டோ தவறிவிட ஏது உள்ளவர்களாயிருப்போம். யாதொரு பயனில்லாததும் அநேக விஷயங்களில் நிச்சயமாகவே கெடுதி விளைவிப்பதுமான அதிக வேதவாசிப்பு உண்டு. வணக்கமும் ஜபமும் இல்லாமல் நாம் தேவ வார்த்தையை திறக்கும் பொழுதும் நமது சிந்தனைகளும் நேசபாசங்களும் தேவன்மேலே இராமலும் அவருடைய சித்தத்துக்கு இணங்காமலும் இருக்கும்பொழுதும் நம்முடைய மனமானது சந்தேகத்தால் மந்தமாகி விடுகிறது. அவ்விதமாக வேதத்தை படிக்கும்பொழுது நாஸ்திகம் முற்றுகிறது. சத்துருவானவன் நமது எண்ணங்களை தன்வசப்படுத்திக் கொண்டு தப்பறையான தாற்பரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறான். மனுஷர் தங்கள் வார்த்தையிலும் நடத்தையிலும் தேவனோடு ஒத்து வாழும்படி தேடாதிருப்பார்களானால் அவர்கள் எவ்வளவு கற்றிருப்பினும் சரி வேதத்தை அறிந்து கொள்வதில் தவறும் இயல்புடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விவரித்துச் சொல்வதை நம்பி ஏற்றுக்கொள்வது யுக்தமல்ல. பேதங்களைக் காண விரும்பி வேதம் வாசிப்பவர்களுக்கு ஆவிக்குரிய தேர்ச்சி இல்லை என்றாகும். அவர்களுக்கு மாறான பார்வை இருக்கிறதால் உண்மையாகவே தெளிவாயும் சுலபமாயுமுள்ள காரியங்களிலே சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் இடமான அநேக காரணங்கள் அவர்கள் கண்களுக்குத் தென்படும்.
மனுஷர் எவ்வளவாக மறைத்த போதிலும் அநேக விஷயங்களில் சந்தேகத்துக்கும் நாஸ்திகத்துக்குமுள்ள முக்கிய காரணம் பாவத்தின் மேலுள்ள பிரியமாம். தேவ வார்த்தையில் அடங்கியிருக்கிற போததகங்களும் கட்டுப்பாடுகளும் கருவமுள்ளதும் பாவத்தின் மேல் பிரியமுள்ளதுமான இருதயத்துக்கு ஏற்றதாயிருக்க மாட்டாது. அது கேட்கிறதன்படி கீழ்ப்படிய மனமற்றவர்கள் அது தேவனாலான தென்பதைப் பற்றி சந்தேகம் கொள்ள சித்தமாயிருக்கிறார்கள். சத்திய தண்டை போய்ச் சேர வேண்டுமானால் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நேர்மையான ஆசையும் அதற்கு கீழ்ப்படிவதற்கேற்ற மன விருப்பமும் நமக்கிருக்க வேண்டும். இந்த குணத்தோடு வேதத்தை படிக்க வருகிறவர்கள் எல்லாரும் அது தேவருடைய வார்த்தைதான் என்பதற்கு ஏராளமான அத்தாட்சி கண்டுகொள்வார்கள். அவர்கள் அதன் சத்தியங்களை அறிந்து கொள்வார்கள். அந்த அறிவால் அவர்கள் இரட்சிப்படிவதற்கேற்ற ஞானிகளாவார்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனெவனோ அவன் இந்த உபதேசத்தை அறிந்து கொள்ளுவான். யோவான் 7:17 என்ற கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உனக்கு விளங்காததைப் பற்றி கேள்விகள் கேட்டு வீண்வாதம் செய்கிறதற்கு பதிலாக உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவின் பிரகாரம் நடப்பாயானால் இன்னும் அதிக அறிவடைவாய். உன்னுடைய புத்திக்கு தெளிவாக தோன்றுகிற ஒவ்வொரு கடமையையும் கிறிஸ்துவின் கிருபையின் உதவியால் செய்வாயானால் நீ இப்பொழுது சந்தேகிக்கிறவைகளை அறிந்து சரிவரச் செய்யும்படி உனக்கு பலனளிக்கப்படும்.
அறக்கற்றவர்களானாலும் சரி, ஒன்றும் படியாதவர்களானாலும் சரி, எல்லாருக்கும் அனுபவ அத்தாட்சி என்ற ஒரு அத்தாட்சி வெகு தெளிவாக உண்டு. தேவன் அவருடைய வார்த்தை நிசமானதென்றும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானதென்றும் நாமே நமது அனுபவத்தில் அறிந்து கொள்ளும்படியாக நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிறார் சங்கீதம் 34:8. மற்றவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பதிலாக நாமே ருசித்தறிய வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24 என்று சொல்லுகிறார். அவர் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவைகள் ஒரு காலம் தவறிப்போனதில்லை, தவறிப்போவதுமில்லை. நாம் இயேசுவண்டை நெருங்கி அவருடைய அன்பின் பெருக்கிலே சந்தோஷிக்கும் பொழுது நம்முடைய அனுமானமும் அந்தகாரமும் அவருடைய பிரசன்னத்தின் சோதியால் சூரியனைக் கண்ட பணி போல மறைந்து போகும்.
தேவன் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். கொலோசையர் 1:13 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கரையேறின ஒவ்வொருவனும் தேவன் சத்தியமுள்ளவரென்று முத்திரை போடக்கூடியவனாயிருக்கிறான். யோவான் 3:33. பின்னும் அவன், எனக்கு உதவி தேவையாயிருந்தது, அதை இயேசுவிலே கண்டுபிடித்தேன். எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார், என்னுடைய ஆத்துமாவின் பசியை ஆற்றினார். வேதம் இப்பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. இயேசுவை நான் ஏன் விசுவாசிக்கிறேன் என்று கேட்கிறாயோ? அவர் எனக்கு தெய்வ இரட்சகர். நான் ஏன் வேதத்தை நம்புகிறேன்? அது என் ஆத்துமாவோடு பேசுகிற தேவ சத்தம் என்று கண்டுகொண்டேன் என்று சாட்சி பகரக்கூடும். வேதம் சத்தியமென்றும் கிறிஸ்து தேவகுமாரன் என்றும் நம்மிலேயே அத்தாட்சி இருக்கலாம். தந்திரமாக புனைந்த கட்டுக்கதைகளை நாம் பின்பற்றுகிறதில்லை என்றும் நமக்கு தெரியும்.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 2 பேதுரு 3:18 என்று பேதுரு தமது சகோதரரை தூண்டுகிறார். தேவனுடைய ஜனங்கள் கிருபையில் வளரும் பொழுது அவருடைய வார்த்தைகளைப் பற்றிய தெளிந்த அறிவு அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டாகிக் கொண்டிருக்கும். அதன் பரிசுத்த சத்தியங்களில் புதுப்பிரகாசமும் அழகும் அவர்களுக்கு தோன்றும். எல்லா யுகங்களிலும் கிறிஸ்து சபையின் சரித்திரத்தை பார்த்தால் இது உண்மைதானென்று காணலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். நீதிமொழிகள் 4:18.
விசுவாசத்தினாலே இனிவரும் காலத்தை நாம் எதிர்நோக்கலாம். அதுடன் நமது மனுஷ தத்துவங்கள் தேவ தத்துவங்களோடு சேர்ந்து ஆத்துமாவின் ஒவ்வொரு விதமான சக்தியும் ஒளிக்கு ஊற்றானவரோடு பொருந்தி இவ்விதமாக நமது புத்தியானது வளருமென்று தேவன் கொடுத்த வாக்கையும் பற்றிப் பிடிக்கலாம். திருவுளச் செயல்களிலே நமக்கு விளங்காமல்
நமது மதியை மயக்கினவைகளெல்லாம் விசதமாகும். விளங்கிக் கொள்வதற்கரிதான விஷயங்களை வெகு சுலபமாக விவரிக்கலாம். நம்முடைய மட்டுப்பட்ட புத்தி எங்கெங்கே குழப்பம் இருக்கவும் தேவ நோக்கங்கள் தொடர்ச்சியற்றதாயிருக்கவும் பார்த்தோ அங்கேயெல்லாம் பூரண அழகான ஒழுங்கு பொருந்தியிருப்பதைக் காணலாம். மேலே சொன்னவைகளை பார்த்து களிகூறலாம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். முதலாம் கொரிந்தியர் 13:12.